श्रियं विद्यां दद्यात् जननि नमतां कीर्तिममितां सुपुत्रान् प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनी प्रणामः त्वत्पादे शमितदुरिते किन्न कुरुते। இது ஸ்துதிசதகத்தில் 52வது ஸ்லோகம். ஹே காமாட்சி, திரிபுர பரிபந்தி பிரணயினி, திரிபுராந்தகர்களுக்கு எதிரியான பரமசிவ பத்னியே, ஜனனி அம்மா, தவ கருணா உன்னுடைய கருணை ஜடித்தி வெகு விரைவில் நமத்தாம் நமஸ்காரம் என்றவளுக்கு என்னென்ன கொடுக்கறது? கீர்த்தி மமிதாம் அளவற்ற கீர்த்தியும், சுபுத்திரான் நல்ல குழந்தைகளையும், திலோக்கியாமாதிக்கம் மூலத்தையும் ஆதிக்கம் பண்ணக்கூடிய பெருமையும் எல்லாத்தையும் கொடுக்கறது. பிரணாமஹ த்வத்பாதே உன்னுடைய பாதங்களில் செய்யப்படும் நமஸ்காரம், ஷமித துரிதே எல்லா பாவங்களையும் போக்குகிறது, கிங்கின்ன குருத்தே என்னதான் பண்ணல, அப்பேற்பட்ட உன்னுடைய கருணை எனக்கு சுயம் வித்யாம் தத்யாத்து செல்வத்தையும் வித்தையையும் தர வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். மகான்கள் இந்த மாதிரி தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு அபிராமிப்பட்டு சொல்கிறார். அருணகிரிநாதர் கடைக்கண்ணியல் வகுப்புன்னு ஒன்று பண்ணியிருக்கார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதை ஒரு வாட்டி இப்போ நான் படிக்கிறேன். அலைக்கடல் வளைன் தொடுத்த எழுபுவி புரந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம், அழகையரசந்தனக்கும் அமரரசந்தனக்கும் அரசன அரஞ்செலுத்தியாழலாம், அடைபெறுவதென்று முக்தி அதிமதுர செந்தமிழ்க்கும் அருள் பெற நினைந்து சித்தியாகலாம், அதிரவருமென்று முட்ட அலகில் வினை சண்டை நிற்க அடலெதிர் புரிந்து வெற்றியாகலாம், இலகிய நலஞ்சை புட்பகமும் உடல் நிறம் வெளுத்த இபவரசெனும் பொறுப்பும் ஏறலாம், இருவரவர் நின்றிடத்தும் எவரவர் இருந்திடத்தும் ஒருவனிவனின்றுணர்ச்சி கூடலாம், யமபட தொடர்ந்தழைக்கில் அவருடன் எதிர்ந்துழுக்க இடியன முழங்கி வெற்றி பேசலாம், இவையொழியவும் பலிப்பதகலவிடும் உங்கள் வித்தையினையினிவிடும் பெருத்த பாருளீர், மயிலையும் அவன் திருக்க அயிலையும் அவன் கடைக்கணியலையும் நினைந்திருக்க வாருமே, முலையிட கிடந்திழைப்ப முகுமுகன வண்டிரைப்ப முகையவு கடம் படுத்த தாரினான், முதலி பெரியம்பலத்துள் வரைய சல மண்டபத்துள் முனிவர் தொழ அன்று நிறுத்தமாடினான், முனை தொரு முழங்கி ஒற்றி முகிலன இறங்க வெற்றி முறை நெறி பறந்து விட்ட கோழியான், முதிய உணரன்று பட்ட முதிய குடர் நன்று சுற்று முதுகழுகு பந்தரிட்ட வேலினான், மலைமருவு பைம்புணத்தி வளரும் இரு குன்றமுத்தி வலிகுடி புகுந்திருக்கும் மார்பினான், மழலைகள் விளம்பி மொய்த்த அறுவர் முலையுண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான், மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்றுதித்து மலையிடியவும் துணித்த தோழினான், மயிலையும் அவன் திருக்கையிலையும் அவன் கடைக்கணியலையும் நினைந்திருக்க வாருமே. முருகப்பெருமானுடைய மயிலையும் அவனுடைய திருக்கையில் உள்ள அயிலையும், அயில்னா வேல், அவனுடைய கடைக்கண்ணியலையும் அவனுடைய கடாட்சத்தில் இருக்கிற கருணை இதை நினைந்து இருக்க வாருமே. உங்களுடைய மற்ற வித்தைகள் கத்துண்டு உலகத்தில் போய் அந்த வித்தையை காமிச்சு சம்பாதிச்சு ஏதோ சுகப்பட போகிறோன்னு நினைக்கிறீங்களே, அதை விட்டுடுங்கோ, நினைந்து இருக்க வாருமே. முருகப்பெருமானை நினைந்து தியானம் பண்ணி உட்காந்துருங்கோ. அப்படி நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? நாலா பக்கமும் கடலால் சூழப்பெற்ற ஏழு தீபங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா உலகத்திற்கும் நிரந்தரமாக சக்கரவர்த்தியாக இருக்கலாம், குபேரனுக்கும் இந்திரனுக்கும் மேலான அரசனாக இருந்து தர்மப்படி ஆட்சி பண்ணலாம், ஞானத்தமிழை கொண்டு முக்தி அடையலாம், எந்த எதிரிகள் வந்தாலும் அவளை ஓடப்படலாம், ஐராவதத்து மேலேயும் புஷ்ப விமானத்துலேயும் ஏறலாம், இப்படியெல்லாம் என்ன வேணுமோ கிடைக்கும் உங்களுக்கு. இவை ஒழியவும் பலிப்பது அகலவிடும். இதுக்கெல்லாம் மேலே மீண்டும் மீண்டும் உங்களுடைய கர்மாவால் அது பலிச்சு நீங்கள் இங்கே வந்து பிறக்கிறது என்ற அந்த ஜனன மரண சங்கிலியிலிருந்து விடுபடலாம். உங்கள் வித்தையினை இனிவிடும் பெருத்த பாருளீர். மயிலையும் அவன் திருக்கையிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைந்திருக்க வாருமே அப்படின்னு பாடுறார். இப்படி ஆற்றுப்படுத்துகிறார். எப்படி நக்கீரர் திருமுருக ஆற்றுப்படையில் ஆறு படை வீடுகளை சொல்லி அங்கே முருகப்பெருமான் இருக்கான், அவனை போய் பாடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரோ, அந்த மாதிரி இங்கே அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடினா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறார். அதே கருத்தை தான் இந்த ஸ்துதி சதகம் ஸ்லோகத்துலேயும் நாம் பார்த்தோம். இதில் எல்லாத்தையும் உன்னுடைய கருணை கொடுக்கும்போது தனியாக எதுக்கு ஸ்ரீயம் வித்யாம் தத்யாத்து அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுக்கு பெரிவா தான் ஆன்சர் சொல்லியிருக்கா. மகாபெரிவா சொல்கிறா, எனக்கு வேதமாகிய செல்வமும் ஞானமாகிய ஆத்ம வித்தையுமே வேணும், இந்த மூலக ராஜ்யமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பெரிவா சொல்லியிருக்கா. நிஜமான மகான்கள், இப்போ ரமண பெரிய புராணம் படிச்சுட்டுருக்கேன், இந்த மகான்களுடைய அணுக்கம் கிடச்சிடுத்துனா, நெருக்கம் கிடச்சிடுத்துனா அந்த பக்தர்களெல்லாம் இந்த உண்மையை உணர்ந்து எங்கேயோ ஃபாரினில் பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்தால் கூட வந்து மகான்களுடைய சரணத்தில் உட்கார்ந்தா, இந்த ஃப்ளைட்டில் பறக்கிறது, காரில் போகிறது, பெரிய பதவியில் இருக்கிறது, எல்லாரையும் ஏய்க்கிறது மேய்க்கிறது, இதிலெல்லாம் இல்லாத ஒரு நிம்மதியை, மயிலையும் அவன் திருக்கையிலையும் அவன் கடைக்கணியலையும் நினைந்து இருப்பதில் கண்டு கொண்ட போ அருணகிரிநாதர் கண்டு கொண்ட போல் அந்த பாக்கியசாலிகள் ஒரு மகானுடைய சந்நிதியில் அந்த மகானுடைய இருப்புனால் பெரியதொரு இந்த வெளியில் போய் சம்பாதிச்சு சுகப்படுறதில் இல்லாத ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறா இல்லையா, அது உண்மையான மகானாக இருக்கணும். மகாபெரிவாளம் அப்படி தான், பெரிவாளை வந்து 100 வருஷம் இருந்தால் எங்கும் போய் தர்சனம் கொடுத்தான்னா கூட பெரிவா தர்சனம் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தவம் இருந்து தான், பெரிவா நினச்சா தான் அந்த அவளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவளுடைய தர்சனம் கிடச்சிருக்கு. பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி ஒரு வாட்டி, நான் இங்கேயே நிற்கிறேன், எனக்கு ஒன்று அனுகிரகம் இல்லையேன்னு சொன்னது பெரிவா சொல்கிறா, மார்க்கெட்டுக்கு போனால் கத்திரிக்காய் மலிவாக கிடச்சா அதை அனுகிரகிச்சுட்டு இருக்கியா, நின்றுட்டே இருக்கீங்க, இது அனுகிரகம் தெரியலையா உனக்கு, 7 தடவை சலிச்சு தான் நான் இங்கே யாரையும் பக்கத்தை விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். 7 தடவை ஜல்லடை போட்டு மிஞ்சினவா தான் பெரிவாளுடைய அணுக்கத்தில் வர முடியும். அப்படி வந்தவா எல்லாரும் பெரிவாளுக்கு அணுக்கத்தொண்டர்களாக இருந்தவா எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு சித்தி அடைஞ்சா இல்லையா. அந்த மாதிரி பெரிவாளுடைய உண்மையான கட்டாட்சம் கிடச்சவா எல்லாரும் வெளி காரியங்கள் குறைஞ்சு இந்த ஸ்ரீயம் வித்யாம் தத்யாத்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேதமாகிய செல்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமிகளுக்கு அது பாகவத சாஸ்திரமாக இருந்தது, இன்னொருத்தருக்கு வெறும் ஒரு சுப்பிரமணி புஜங்கம் ஸ்தோத்திரமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பகவானுடைய நாமமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு அக்னிஹோத்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். எந்த காரியம் நம்ம இந்த பிறப்பிறப்புங்கிற சங்கிலியிலிருந்து விடுவிக்குமோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை அந்த குரு கொடுக்குறார். அதுதான் செல்வம் அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிறாள். அது மூலமாக கிடைக்கூடிய திருப்தி அதுதான் ஞானம். அந்த ஞானம் இந்த புஷ்ப விமானத்துலேயும் இந்த ஐராவதத்துலேயும் போகிறத காட்டிலும் மேலான திருப்தி அப்படிங்கிறத அனுபவிக்கிறா. யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் நமக்கு எதாவது வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா உடனே அதுக்கு உழைக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கோமே, இது நம்மளுடைய சங்கல்பமாக பிறந்த நமக்கு அம்மா அப்பா எப்படி இருக்கா, அவளுடைய படிப்பு வசதி, அவளுடைய பக்தி ஞானம் இதெல்லாம் நம்ம கையில் இருக்கா. அடுத்தது நம்ம ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்கு போனோன்னா அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், முக்கால்வாசி நம்ம வாத்தியாரை பிடிச்சாதான் பாடம் என்ன படிக்கிறோம், புத்தி இருந்தால் கூட ஒரு அன்பான ஒரு ஆசிரியர் கிடச்சா நம்ம அதை விரும்பி படிக்கிறோம். நமக்கும் புத்தி இருக்கணும், வாத்தியாரும் அறிவும் இருக்கணும், நம்ம இடத்துல ஒரு அன்பும் இருக்கணும். இதெல்லாம் அமைஞ்சால் நம்ம படிப்போம். படித்து முடிச்ச பின்ன ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பெண்ணோ கிடைக்கணும். அவள் எப்படி வளர்ந்து வரா, அவளுடைய பழக்க வழக்கங்கள், அவளுடைய மனப்பான்மை இதெல்லாம் நம்ம கையில் இருக்கா. அடுத்தது குழந்தைகள், குழந்தைகள் பிறந்தா ஆணா பெண்ணாங்கிறது கூட நம்ம கையில் இல்லை. அடுத்து குழந்தை பிறந்து வளரும்போது அந்த குழந்தையுடைய இயல்பு எல்லாமே அது தன்னுடைய பூர்வ வாசனையினால் பூர்வ கர்மனால் பண்ணுறது. இருந்தாலும் நம்ம நமக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், கற்றுண்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம், கற்றுக்கலாம் கோச்சுக்கிறோம். இப்படி எல்லாமே வேறு சூத்திரதாரி யாரோ இருக்கும்போது நம்ம இதில் ஏதோ ஒரு வைட்ட மட்டும் இந்த ஒரு கார் வாங்கணும், இல்லை இந்த ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிறத மட்டும் சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு உழைச்சி அதில் ஒரு திருப்தியோ அதிருப்தியோ படுறது நம்முடைய அஜ்ஞானம். அதுதான் மகான்கள் சொல்கிறா, நீ கொஞ்சமாவது இந்த வழியில் வா, கொஞ்சமாவது நீ அம்பாவுடைய பஜனத்தை பண்ணு, உனக்கு என்ன வேணுங்கிறத அம்பாளே பார்த்து பண்ணுவா அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி சில பேர் ரொம்ப மண்டை உடைச்சிக்காமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பெரிய காரியங்கள்லாம் பண்ணுறத நம்ம உலகத்துலேயும் பார்க்குறோம், மகாபிரிவா மாதிரி மகான்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். அந்த அருள் மூலமாக வாழ்க்கையில் கிடச்சதெல்லாம் எவ்வளோ திருப்தியாக இருக்குது, எவ்வளோ இனிமையாக இருக்குங்கிறது அனுபவிச்சா தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு காரியங்கள் பண்ணுறதுல ஒரு வேகம், அதுவும் சங்கல்பம் பண்ணி ரொம்ப பற்று வச்சு பண்ணுறதுங்கிறது குறைஞ்சி போய்டுது. நம்ம கர்மாப்படி என்ன பண்ணுறவோ அது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மகான்களுடைய சந்நிதி அவா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கா, அது முடியலனாலும் நாம் பண்ணுறத பகவதிச்சையாக பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த ஞான வழியில் போகிறதுக்கு முதல் படி. அவள் சொல்லிக் கொடுத்த பஜனம் அது பேரலலாக இது ரெண்டும் பண்ணிகிட்டே வர வர நமக்கு அந்த கர்மாவோட பிடி கொஞ்சம் தளருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளி காரியங்களை நிறுத்திட்டு பகவானோடைய ஐக்கியமாயிடுறான். அது மாதிரி இந்த ஸ்லோகத்தில் நம்ம அம்பாளுடைய சரணத்தில் போய் சேர்கிறதுக்கு வேண்டிய நல்ல புத்தியும் அந்த செல்வத்தையும் அது மூலமாக முக்தி என்ற அந்த வித்தியும் கொடுமா அப்படின்னு வேண்டிக்கணும். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.